الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا، أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة، ومن يطع الله ورسوله فقد رشد، ومن يعصهما فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. ما بعد، وقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا، صدق الله العظيم. وقال النبي عليه الصلاة والسلام: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين، صدق رسول الله صلى الله عليه وسلم. سرقم إلى جمعوك ورهيت لركم إلا ولا الله إلا الذي أرهم الله سبحانه وتعالى எந்த விடயங்களை எங்களுக்கு எடுத்து நடக்குமாறு கட்டளையிட்டிருக்கின்றானோ அந்த விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து அல்லாவை பயந்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களை அல்லாஹ் செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கின்றானோ, நபியை அனுப்பி தடை விதித்திருக்கின்றானோ, அத்தகைய தடுக்கப்பட்ட விடயங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டும் தவிர்ந்து நடந்து அல்லாவை பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தினும் நற்கட்டளை பிறப்பித்துக் கொள்கிறேன், நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாவின் நல்லடியார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சிறந்ததொரு மார்க்கத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனில் இன்ன அத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் உலகத்தில் அன்று முதல் இன்று வரை கயாமத்து நாள் வரை இருக்கும் என்றால் அது தீனுல் இஸ்லாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லுகிறார். அதுபோல் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு மார்க்கத்தை தந்தவன் மார்க்கத்தின்படி வாழ்வதற்கு வழிமுறையை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா காட்டியிருக்கிறான். அந்த வழிமுறையை அல்லாஹ் தன்னுடைய கடைசி நபியை அனுப்பி வாழ்ந்து காட்டியும் இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனில் لقد كان لكم في رسول الله اسوه حسنه لمن كان يرجو الله واليوم الاخر قيامه يوم الله ويوم نبي والكودي அதன் மீது ஆதரவு வைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்கிறான், நபியின் வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரிகள் இருக்கின்றன. உலகத்தை நோக்கமாக ஆகிரத்தை மையமாக கொள்ளாதவர்களுக்கு நபியுடைய வாழ்க்கையில் முன்னாடி இருக்கிறது என்று தெரிவது ஆச்சரியத்திற்கும் பேராச்சரியத்திற்கும் உரிய விடயமாக இருக்கிறது. அது அவங்களுக்கு விளங்க மேலானவர்களே, அல்லாஹ்வை நம்பியவர்கள் ஆகிரத்தை நம்பியவர்களுக்கு நபியுடைய வாழ்க்கையில் அழகிய முன்மாடி இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டிய வழிமுறைகள் சுபஹானல்லாஹ், 100 பேருடைய வரலாறை எழுதிய முஸ்லிம் அல்லாத கிறிஸ்தவன் நபியின் பேரை அந்த 100வதில் முதலாவதாக ஆக்கி இவருக்குத்தான் முதலாவது பரிசு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்றால் சுபஹானல்லாஹ். மேலானவர்களே, உண்ணுவதற்கு பருகுவதற்கு
ஆடைகள் அணிவதற்கு நெளிவாசல் செல்வதற்கு, மனைவியுடன் இல்லறவு வாழ்க்கையை நடத்துவதற்கு, பக்கத்து வீட்டில் இருக்கும் முஸ்லிமான காபிரான பக்கத்து வீட்டாருடன் நடந்து கொள்வதற்கு, ஒரு முஸ்லிமை பார்த்து பேசுவதற்கு, வியாபாரம் செய்வதற்கு, ஏனி சில் துப்புவதற்கு, ஆட்சி புரிவதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் வழிமுறைகளை காட்டியிருக்கிறார்கள் என்றால், முதல் பிரைஸ் அல்ல, முதல் பரிசு அல்ல, அதைவிட கூடுதலாக என்று கொடுத்தாலும் அது மிகையாகாது. மேலானவர்களே, மக்கள் நபியின் வாழ்க்கையை பார்த்து ஏளனமாக ஒட்டகச்சாலத்திற்கு சரியான வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையை கம்ப்யூட்டர் யுகம் என்று சொல்லக்கூடிய கணனி யுகத்தில், இன்டர்நெட் காலத்தில், இந்த டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பம் நாளடைவில் நாளுக்கு நாள் வளர்ந்து செல்லும் காலத்தில், போற்றுவதற்கு பின்பற்றுவதற்கு உகந்ததா என்று சொல்லக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். கேள்விக்குமே கேள்வி, ஏனதற்கு செய்ய வேண்டுமா, செய்தால் பொருந்துமா? வாரம். அதனால மக்களுடைய வாழ்க்கையில ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்குது, நபியுடைய வாழ்க்கை இல்லாமல் இருக்குது, சுண்ணத்துகள் இல்லாமல் இருக்குது, பறக்கத்தில்லை, பிரச்சனை, சோதனைகள் நாளுக்கு நாள் மிகைத்துக் கொண்டு போகிறது. மேலானவர்களே, சஹாபாக்கள் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர்கள், நபியை பார்த்தவர்கள், நபியுடன் கலந்துரையாடியவர்கள், நபி செய்வதை செய்தவர்கள், வேண்டாம் என்பதை செய்யாதவர்கள், சுபஹானல்லாஹ், நூற்றுக்கு நூறு நபி அவர்களை பின்பற்றியவர்கள், ஏனதற்கென்று கேள்வி கேட்கல. புகாரியில் முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு சம்பவம், பாத்திமா பின் கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், தன்னுடைய கணவர் அபூ ஹப்சுடன் இல்லற வாழ்க்கையை, இல்லற வாழ்க்கையை அமைத்து தொடர்ந்து செல்கிறாள். ஏதோ அஞ்சு ரூபா பத்து ரூபாட பிரச்சனைகள் அவர்களுடைய இல்லற வாழ்க்கையில் குடிகொள்கிறது, ஏற்படுகிறது. கணவன் தாங்க முடியாமல் தன் மனைவி பாத்திமாவை பார்த்து, அன்பு தாயக், உன்னை நான் தலால் சொல்லிவிடுகிறேன் என்று சொல்லிவிடுகிறார். கொஞ்ச நாள் தெரிகிறது, இன்னும் ஒரு தலாக்கையும் சொல்லிவிடுகிறார். தன்னுடைய நண்பர் அலியுடன் சேர்ந்து ஹபஷாவுக்கு செல்லும் வழியில் மூன்றாவது தலாக்கையும் சொல்லிவிட்டு சென்று விடுகிறார். மேலானவர்களே, மூணு தலாக்கையும் சொன்ன மனிதர் சும்மாறி என்ன பண்ணாரு? ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ பெறுமதியான கோதுமையை ஒரு நண்பரிடத்தில் கொடுத்து, பாத்திமாவிடத்தில் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு செல்கிறார். இதை கேள்விப்பட்டு பாத்திமா கோபமடைகிறாள், ஆத்திரமடைகிறாள். என்னைய மூணு தலா சொன்னது மாத்திரம் இல்லாம, ரெண்டு கிலோ மூணு கிலோ கோதுமைய ஐயாவுடைய செலவுக்காக வேண்டி கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறாரே, என்னதான் இது, என்னுடைய இது? நான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் முறைப்பாடு செய்யப் போகிறேன் என்று ஓடேறி வருகிறாள் நபி அவர்களிடத்தில். நடந்த விவரத்தை சொல்கிறாள். நபி அவர்களும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், பாத்திமா சொல்வதை கேட்கிறார்கள், என்ன நடந்தது என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்கிறார்கள். நபி அவர்கள் தீர்ப்பு கொடுக்க ஆரம்பிக்க, பாத்திமா, உன் கணவர் உன்னை மூன்று நாளா சொன்னாரா? ஓ யார சொல்லலாம், மூன்று நாளா சொல்லிட்டாரு. அப்ப நீ தலாக் பாயின், நீ வந்து முத்தலாக் சொல்லப்பட்ட பெண், மார்க்கத்தில் மூன்று தலாக் சொல்லப்பட்ட பெண்ணுக்கு ஐதாவுடைய காலத்தில் அவருக்கு உரிய செலவீனங்களை கொடுப்பது அவனுடைய கணவனுக்கு கடமையில்லை, வாஜிவில்லை. எனவே உன் கணவர் செய்த விடயமும் குற்றமில்லை என்று அவர்கள் தீர்ப்பு சொல்கிறார்கள். சொல்லப்பட்ட பெண்ணுக்கு குழந்தைகள் இருந்தாலும் வேறு விஷயம், குழந்தை இல்ல. மூன்று தலா சொல்லப்பட்ட பெண் ஐக்காவுடைய காலம் நபாக்கா செலவீனம் கொடுப்பது அந்த ஆணுக்கு கடமை இல்லை என்று அவங்க சொல்றாங்க. பாத்திமாவை கேட்டுவிட்டு செல்லவே நபி அவர்கள் சொல்கிறார்கள், பாத்திமா உம்மு ஷரீக் ரதியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் போய் இருந்தாயிங்க என்று சொல்லி அனுப்புறாங்க. மேலானவர்களே, இரண்டு மூன்று தினங்கள் கழிகிறது, பாத்திமா திரும்பவும் வருகிறாள். யா ரசூலல்லாஹ், மகரம் இல்லாதவர்கள் எல்லாம் வரக்கண்டேன், அங்க இருக்கிறது எனக்கு பொருத்தம் இல்லாத மாதிரி தோணுது, என்ன பண்றது? இரு கண்களும் தெரியாத அந்த அப்துல்லா இப்னு மக்தூம் உடைய வீட்டில் போய் நீ ஐயா இரு என்று நபி அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள். பாத்திமா திரும்ப செல்கிறாள், நபி அவர்கள் கூப்பிடுகிறார்கள், பாத்திமா இங்கு வாங்க. உங்களை இக்கால காலத்தில் உங்களை திருமணம் பேசி மறுமணம் பேசி பலர்கள் வருவார்கள், என் ஆலோசனை இன்றி என் மஸ்வாரா இன்றி யாருக்கும் தலைய சீத்து விடாதீர்கள் என்று உபதேசம் செய்திருக்கிறார்கள். பாத்திமா ஐயாவுக்காக வேண்டி அப்துல் வாட வீட்டுக்கு போய் ஐயா இருக்கிறார். ஐயாவுடைய காலம் முடிகிறது, பாத்திமா வருகிறார்கள். யார சூழல்வா, ஐயாவுடைய காலம் முடிந்துவிட்டது, நீங்கள் கூறினீர்கள் ஐயாத காலத்தில் மறுபடம் பேசி பலர்கள் உன்னை தேடி வருவார்கள், என் ஆலோசனை இல்லாமல் யாருக்கும் தலையசைத்து விடாது என்று கூறினீர்கள். உங்கள் பேச்சை கேட்டுதான் வந்திருக்கிறேன், ஏன்னா முஆவியா வந்திருக்கிறாரு, கூடவே அபுல் ஜஹமும் என்னை மறுமணம் பேசி வந்திருக்கிறார்கள். மஷூரா சொல்லுங்க யார சொல்லலாம். மேலானவர்களே, உலகத்தில் நாடெங்கும் உலகெங்கும் திருமணங்கள் நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம், கேட்கிறோம். அதில் நடைபெறும் அபௌகரியங்களையும் கூட காது கொடுக்கிறோம். ஏன் மாப்பிள்ளைப்படி சுபஹானல்லாஹ், அவரை பத்தி ஒன்னும் சொல்ல தேவையில்லை, அவர் அப்படி இவர் இப்படி இல்லாததை சொல்லாததை இருப்பதை மறைத்து இல்லாததை கண் காதல் வைத்து சொல்லிவிடுகிறார்கள். திருமணமும் நடைபெறுகிறது, நடந்து இரண்டு மூன்று தினங்களில் தலாக் ஏற்பட்டு விடுகிறது, இருவரும் பிரிந்து விடுகிறார்கள். சுபஹானல்லாஹ். மனவாளை பற்றிய உண்மையை சொல்வது அமோதிலம் மேலானவர்கள். நபி அவர்கள் தன்னுடன் கூட இருக்கும் சஹாபாக்களுடன் தன் உயிரையே வைத்திருந்தார்களே. சுபஹானல்லாஹ். என் தோழர்கள் விடயத்தில் நாமை பேடிக் கொள்ளுங்கள், இப்படி செய்தார்கள் அப்படி செய்தார்கள், அவர்களும் அவர்களுக்கிடையில் சண்டை சச்சரவுகள் செய்தார்கள் தாரு என்று உங்களுடைய பேச்சுக்கு குறியாக என் சகாபாக்களை எடுத்துக் கொள்ளாதீர்கள். அவ்வளவு மேலானவர்கள் அந்த கடமை தோழர்கள். நபி அவர்களும் அவர்களுடன் உயிரையே வைத்திருந்தார்கள் என்றாலும் ஒரு பெண்ணின் விடயமா இல்லையா? ஒரு பெண்ணின் திருமண விடையவா இல்லையா? நபி அவர்கள் உண்மையை சொல்கிறார்கள். பாத்திமா முஆவியாவை பத்தி எனக்கு கேள்விப்பட்டது, முஆவியாவை பத்தி நான் விரும்பியது என்னவென்றால் அவர் கொஞ்சம் கஷ்டமான மனுஷன், கொஞ்சம் ஏழை, அவருடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்ளாத அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கிறது. ஏற்கனவே பைத்தாவுடைய செலவு கூட அவருக்கு இல்லை, இவரை கல்யாணம் முடிச்சா உன் வாழ்க்கையில இன்னும் கஷ்டம் வந்துடும். சுபானல்லாஹ், என்ன சொல்றா எந்த ஆலோசனை முஆவியா உனக்கு பொருத்தம் இல்லை. சுபானல்லாஹ், யார் சொல்லுங்களா? அப்ப அபுல் ஜஹ்ல் பத்தி என்ன சொல்றீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், பாத்திமா அபுல் ஜஹ்ல் இவர் லா யஃபஹு அஃபாஹு அன் ஆதிகிஹி, தன் தோளில் இருந்து தோளிட்ட அந்த கம்பு தெரியும் அசாவை கீழே வைக்க மாட்டான். யார் எவர் என்று கேட்காமல் பார்க்காமல் கொஞ்சம் அடித்து விடுவார். அதனால அவரோருக்கு பொருத்தம் இல்லை. வந்தவர்களை தன்னை தேடி வந்தவர்களை எனக்கு பொருத்தம் இல்லை என்று நிறைய ஆலோசனை கூறுகிறீர்கள். எனக்கு பொருத்தமான ஒருவரும் நீங்களே சொல்லுகிறேன். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், பாத்திமா என்பஸ்வரா உனக்கு உசாமத்து ஜெயினுடைய மகன் உசாமா பொருத்தம். பாத்திமா என் முகம் அப்படியே கொஞ்சம் சுருங்குது. நபி அவர்களுக்கு அருவம் விளங்கி விட்டது. பாத்திமா உனக்கு விருப்பமா இல்லையா? யார் சொல்லலாம்? நீங்கள் சொல்லிவிட்டால் அழைக்குதேண்டி அதை நான் செய்ய தயார் என்றாலே ரெண்டு விஷயம் இருக்குது. அதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று கொஞ்சம் கலர் போன, கொஞ்சம் அவரை பார்த்தா கொஞ்சம் கலர் கொஞ்சம் கலரும் இருந்தாவது அவர் அடிமையின் மகனாக இருக்கிறார். நான் ஒரு அரபி பெண், அவர் ஒரு அடிமையின் மகன், கொஞ்சம் நிறத்தில் குறைந்தவர். நான் அரபியின் வம்சம், அரபிகளின் வம்சம், ஒரு அழகான பெண், கொஞ்சம் ஷூட் ஆகாத யார் சொல்லலாம். மேலானவர்களே அவர்கள் தன்னுடைய அபிப்பிராயத்தை சொன்னார்களே தவிர நபி அவர்கள் சொன்னதை வேண்டாம் என்று மறுக்கவில்லை. ஏழாவது சொல்லலாம், நீங்க சொல்றீங்களா நாங்க செய்யாது. அல்ல குரான் சொன்னதுதான், ஹதீஸில் நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தான், சகாபாக்களும் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் தான் என்றாலும் நாம் சொல்வதை போல சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், பாத்திமா طاعة خير لك طاعة الله ورسوله خير لك. فاطمة الله لكم الله يكون لكم عليك لدفة لك سرند الفاطمة لك يسرد لك سفاها جدا من الله من المعلوم لن صلبا لك بلا نلوغا لنسك لفاطمة. நான் சொல்வதற்கு இசைந்து விட அசைந்து விடு, நான் சொல்வதை சேர்த்து நடந்து விடு, திருமணத்தை கோத்துக்கொள் என்று நபி அவர்கள் சொல்ல பாத்திமாவும் அதில் சம்மதம் சொல்லிவிடுகிறார்கள், அதற்கு சம்மதம் சொல்லிவிடுகிறார்கள். திருமணமும் நடக்கிறது. உசாமா ரதியல்லாஹு அன்ஹு பாத்திமா பின் கைஸை மணந்து கொள்கிறார்கள். காலம் வெறுந்தோடிக் கொண்டிருக்கிறது. பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அவருடைய விடயங்களை கண்டனால் பார்ப்பவர்கள் வாழ்க்கை முறையை வாழ்க்கையை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் எல்லாம் அவர்களை பற்றி அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி ஆஹா இதுபோன்ற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கிடைத்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்று பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கை ஆகியிருந்தது. புகாரில இமாம் புகாரி அலைஹி ரஹ்மாவுங்க என்ற வார்த்தை எழுதுகிறார்கள். என் வாழ்க்கையை பற்றி மக்கள் பொறாமைப்பட ஆரம்பிக்கிறார்கள் என்று பாத்திமாவுடைய வார்த்தையை எழுதுகிறார்கள். மேலானவர்களே, அல்லாஹுடைய கட்டளை, நபியுடைய வாழ்க்கை, நபியுடைய அந்த உஸ்வத்துல் ஹசனா என்று சொல்லக்கூடிய அழகிய முன்மாதிரிகள் சுபஹானல்லாஹ். பார்ப்பதற்கு ஏதோ விரல்களை சூப்பது போன்றதாக இருக்கும், கீழே இருந்த உடலை எடுத்து சாப்பிடுவதாக இருக்கும், இருப்பதோ அமர்ந்திருப்பதோ வைட் ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய வெள்ளை மாளிகையாக இருக்கேனும், ஆனால் மீறானவர்களே எங்களுடைய உள்ளத்தில் வர வேண்டும் அந்த சாமி சொன்னதைப்பால் காத்திருக்கு சுண்ணத்தை அபிவி இந்த மனிதர்களுக்காக என் உயிரிலும் மேலான கண்மணியுடைய சுண்ணத்தை நான் விடுவதா என்று ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டும். மேலானவர்களே, ஒவ்வொரு சுண்ணத்தும் நம் உயிரை விட நாம் மதிப்போமே என்றால் அந்த சுண்ணத்துகளின் பல பலன்களை பிரயோசனங்களை அல்லாஹ் என் கண் முன்னால் காட்டுவான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு உம்ரத்துல் கதாவுடைய ஹிஜ்ரி ஏழில் நடைபெற்ற உம்ரத்துல் கதாவுடைய அந்த சந்தர்ப்பத்தை சொல்கிறார்கள். நானும் கூடவே நபி அவர்களும் சேர்ந்து சாரவர்களும் உம்ரா செய்வதற்காக மக்காவை நோக்கி சென்றோம். அங்கு எங்களுடன் வந்தவர்கள் முஸ்லிம்கள், அரபி தீமக்கற்பத்தில் இருப்பவர்கள் வசிப்பவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்க முஸ்லிம்களாக இருக்க நாம் உம்ரா செய்வதற்காக வேண்டி செல்கிறோம். நபி அவர்கள் எங்களை நோக்கி சொன்னார்கள், ரமல் என்றால் அவசரமாக எட்டுகளை அடுக்கி அடுக்கி அதிகமாக வைப்பதுடன் அவசர அவசரமாக சகோதரருக்கு இடையில் செல்வதற்கு ரமல் என்று சொல்லப்படும். சஃபா மர்வாவுக்கு இடையில அவசர அவசரமாக போங்க, அமர அலல் அப்பா அந்த பிரயாண கூட்டத்தை வழிநடத்து செல்லும் அந்த தளபதிகளுக்கு சொல்கிறார்கள், நீங்களும் செல்லுங்கள், ஏழைய பாவமாக்களும் கூட செல்லுங்கள். தமிழர் சொல்கிறார்கள், என் உள்ளத்தில் வந்தது, என் உள்ளத்தில் வந்தது மதியவர்கள் ரமல் செய்ய சொல்கிறார்கள். இதனுடைய நோக்கம் என்னவென்றால், இதனுடைய என்னவென்றால், முஸ்லிக்கீன்கள் என்று சொல்லக்கூடிய காபிர்களை இணை வைப்பவர்களை பயமுறுத்த வேண்டும், முஸ்லிம்களுக்கு பணம் கிடைத்துவிட்டது என்ற செய்தியை சொல்ல வேண்டும். சுபஹானல்லாஹ். அதுக்காக அவர் செய்ய அன்னு சொல்றாங்க, நான் யோசிக்கிறேன் இந்த ஜஸியத்துல் அரபுல எங்கேயுமே காபிர்கள் இல்லை, எங்களோட கூட வந்தவர்களும் முஸ்லீம்களாக இருக்க நபி அவர்கள் தமிழ் செய்ய சொல்றாங்களே விளங்குதில்லை என்று எண்ணியேன். என்றாலும் நபி அவர்களிடத்துல போய் அரசுல்லா ஏன் அரசுள்ள செய்றீங்க, இதெல்லாம் செய்யணுமா, உலகத்தில் இந்த அரபி தீரகற்பத்தில் காபிர்களே இல்லையே என்று கேட்கல்ல நான் தமிழ் செய்தேன் என்று சொல்கிறார். மேலானவர்களே, இவனு அமர் ரபியல்லாஹு அன்ஹுமா
ஒரு பிரயாணம் செல்கிறார்கள். நபியவர்களுடைய காலம் முடிந்து, நபியவர்களுடைய காலம் கழிந்து சில வருடங்களுக்கு பின்னால் ஒரு பிரயாண கூட்டத்துடன் சேர்ந்து பிரயாணம் செல்கிறார்கள். அந்த நேரத்தில் பிரயாண கூட்டத்தை பார்த்து சொல்கிறார்கள், எல்லோரும் இறங்குங்கள். ஒட்டகத்தில் குதிரையில் பயணித்து வந்தவர்கள் எல்லோரும் இறங்குங்கள். வந்தவர்கள் பார்க்கிறார்கள், இப்போ ஒரு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முதல் நல்லா தான் இருந்தாரு, திடீர்னு இறங்க சொல்றாரு. கட்டான் தலையில் காலை வளத்தில் புட்பூண்டுகள் மனித சஞ்சாரம் இல்லாதத்தில் இயங்குங்கள் என்று சொன்னால் மக்கள் சிந்தனையில் ஆழ்ந்திருக்கிறார்கள். இவர் அமர் சொல்கிறார்கள், எல்லோரும் இறங்குங்க, ரெண்டு ரெக்கார்ட் குழுவுங்க. வந்தவர்கள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். இவனுமே என்ன பண்றாங்க, அருமை இல்ல, சுண்ணத்தை இல்ல, பிரயாணத்தொழுக்கை ஏதோ சொல்லிட்டு வந்துட்டோம், முகாமும் இல்ல, சாஜிதும் இல்ல, என்ன பண்ண சொல்றாங்க, இரண்டு ரெக்கார்ட் குழுவுங்க. வந்தவர்கள் சொல்ல முடிக்கிறார்கள், பொழுது முடித்தவுடன் காரணம் கேட்கிறார்கள். இப்படி எவர் சொல்கிறார்கள், ரபியல்லாஹு அன்ஹுமா, என் உயிரும் மேலான கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்தில் பல நாள் கண்டேன், அதனால் நாளும் சொல்லுவேன் என்று சொன்னார்கள். ஏன் சொல்லுவாங்க, என்ன சொல்லுங்க சொல்லுவாங்க. நபியவர்கள் செய்வதை பார்த்தார்கள், செய்தார்கள். ஏன், எதற்கு? மேலானவர்களே, நபியவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அபூ பக்கர் சொர்க்கத்தின் எட்டு வாயில்களும் அபூபக்கரே, உங்கள் வருகை நல்வருகையாகட்டும், உங்கள் வருகை நல்வருகையாகட்டும், எம்பாசிலின் வழியாக வந்துவிடுங்களேன் என்று அழைக்கும் அபூபக்கர் கிலாபத்தின் பொறுப்பை ஏற்கிறார். அந்த நேரத்தில் மதீனாவுடைய சிச்சுவேஷன், மதீனாவுடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, கிதாபுல சரித்திர ஆசிரியர்கள் எழுதுறாங்க, மூன்று நகரங்கள், முதல் மூன்று நகரங்களும் ஒரு கிராமம் மட்டும் தான் மிகுதியாக இருந்தது. ஏனைய எல்லா கிராமங்களும் மூர்த்தாகிவிட்டார்கள், இஸ்லாத்தை விட்டு மதம் மாறிவிட்டார்கள். மதீனா இப்பயோ நாளைக்கோ என்று ஊசலாடிக் கொண்டிருக்கிறது. நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லும் ஒரு கூட்டம் உருவாகிவிட்டது. ஏன், நான் தான் நபி என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகிவிட்டது. அபூபக்கர் சொல்லுகிறார்கள், உசாமாவுடைய படையை வெளியாக்கணும், அந்த படை ரோமை நோக்கி செல்ல வேண்டும். மதீனாவில் உள்ள பிரச்சனை என்னவென்றால், மதீனாவில் மக்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறும் அபாயம் இருந்து கொண்டிருக்கிறது. உம்மஹாத்துல் முஃமினீன் என்று சொல்லக்கூடிய நபியவர்களின் மனைவிமார்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டம் இருக்கிறது. இந்த நேரத்தில் ஊர் காவற்படை போட்டால் நல்லம் என்று சொல்லக்கூடிய மனத்தில் உள்ளவர்களும் உருவாகி அதையும் சொல்கிறார்கள். திடீர் வருகிறார், ஏ சூழல், ஏ அமீரல் முஃமினீன், அபூபக்கரே, இந்த உஸ்தாமா ஒரு சின்ன புடியனா இருக்காரு, பெரிய ஒரு படை ரோமை நோக்கி செல்ல வேண்டிய ஒரு நிலைமை, யுத்தம் அதில் வெற்றி காண வேண்டிய ஒரு கட்டம், உஸ்தாமாவை நாங்க சேஞ்ச் பண்ணிட்டு வேற யாரோ போன்றோமா. அபூபக்கர் சொல்லுகிறார்கள், ரதியல்லாஹு அன்ஹு, நபி அவர்கள் ஒருவரை அமீராக ஆகிய இடத்தில் நான் அவரை மாற்றுவதற்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது? அறிவாளர்கள் செய்தார்கள், நான் செய்வேன். சிலர் சொல்றாங்க, அமீரல் முஃமினீன், அமீரல் முஃமினீனே, இந்த மதீனாவை பாதுகாக்கிறதா இல்லையா? படை அனுப்பாம ஊரை சுத்தி காவல் பட போட்டுவோம். சபிமக்கள் குறித்தெழுமுகிறார்கள், சபிமக்கள் சொல்லுகிறார்கள், மக்களை தூக்கி செல்லக்கூடிய அந்த பறவைகள் வந்து மக்களை தூக்கி சென்றாலும் மதீனாவை சூழ கீழ் கிழிக்கும் விலங்குகள் வந்து மதீனா வாசிகளை கழித்து சென்றாலும் உம்மகாத்துல் முஃமினீன்களுக்கு உயிர் சேதம் ஏற்பட்டாலும் நான் நபி தயாரித்த படையை அனுப்பியே தீருவேன். சுபஹானல்லாஹ். நபி அவர்கள் செய்ததற்கு அணுவும் பிசகாமல் வாழ்ந்தார்கள் சஹாபாக்கள். என்ன ஆச்சரியம், அந்த படை ரோமை நோக்கி செல்கிறது, இஸ்லாத்தை விட்டு சென்றார்கள், இஸ்லாத்துக்குள் வரும் காட்சியை சஹாபாக்கள் பார்க்கிறார்கள். பொய் நபி என்று வாதித்தவர்கள், நபி என்று வாதித்த அந்த பொய் நபிமார்கள் கொல்லப்படுகிறார்கள். ஜக்காத் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னவர்கள் ஜக்காத் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். மேலானவர்களே, நாம் நெஞ்சில் கையை வைத்து யோசிக்க வேண்டும். நம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்துகள் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு இருக்கிறது? இஸ்லாம் என்பது ஒரு மதத்தின் தகராக இருந்தால் நபியின் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய உஸ்வத்துன் ஹசனா அந்த மரத்தின் அந்த தண்டின் சிலை போன்றது, அதில் வரும் மொட்டை போன்றது, அதில் வரும் பூவை போன்றது, அதில் காய்க்கும் காயின் போன்றது, அதிலிருந்து மக்கள் பிரயோசனம் கொடுக்கும் கனியை போன்றது. நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொல்லக்கூடிய உதாரணத்துக்கு மரத்தின் தண்டு என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வின் கட்டளை மட்டும் இருந்தா மரம் மாதிரியா இருக்கும்? அந்த மரம் தண்டு மாத்திரம் இருக்கிறது, மேலே மொட்டையும் காணவில்லை, பூவையும் காணவில்லை, காயையும் கனியையும் காணவில்லை என்றால் பார்ப்பவர்கள் சொல்வார்கள் மரம் பட்டு போய்விட்டது. என் வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய கட்டளை மாத்திரம் இருந்தால் அல்லாஹ் ஒத்தர் பார்ப்பவர்கள் சொல்வார்கள் இவர் தொழுகையாளி. ஒவ்வொரு சுண்ணத்தும் நாளடைவில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அதனை நாம் பின்பற்ற ஆரம்பித்தால் சுபஹானல்லாஹ் வாழ்க்கை எவ்வளவு அழகாக இருக்கும். மேலானவர்கள் தண்டுடன் சேர்ந்த முட்டுடன் சேர்ந்த மரமுடன் சேர்ந்த காயுடன் சேர்ந்த கனியுடன் சேர்ந்த மரம் பூத்து குலுங்குகிறது என்று சொல்வதை போல் முஸ்லிம்களுடைய வாழ்க்கை பூத்து குலுங்கும் அல்லவா? அதனாலதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, உங்களில் ஒருவர் பூர்த்தியாக ஈமான் உள்ளவராக ஆக முடியாது, அத்தா அகூன நான் அவருக்கு அவருடைய பெற்றோர்களை விட அவர்களுடைய பிள்ளைகளை விட அவர்களுடைய சொத்தை விட அவர்களுக்கு நான் என் வாழ்க்கை என் சுண்டாக்கள் மிகவும் விருப்பமானதாக ஆகும் வரையில் உங்களில் ஒருவர் பூர்த்தியான மனிதனாக ஆக முடியாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எந்த விடயங்களை கேட்டோமோ அதன்படி வாழ்க்கையில் அமல் செய்து மேலான அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து அல்லாஹ்வுடைய கருப்பாக்கியங்களை அடைந்து மரணித்த கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தல்வானார். அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னித்தான் வாயாக, தியானங்களை கபூல் செய்து கொள்வாயாக. நம்முடைய வாழ்க்கையில் உன்னுடைய கட்டளைகளையும் உன்னுடைய நபியின் சுன்னாக்களையும் தலையிலே ஏந்தி வாழ்ந்து மரணித்த சகாபாக்கள் கூட்டத்தில் நம் மனிதர்களையும் சேர்த்தரன் வாயாக, நம் பிள்ளை குட்டிகளையும் சேர்த்தரன் வாயாக, முஸ்லீம்களையும் இஸ்லாத்தையும் பாதுகாத்தரன் வாயாக, முஸ்லீம்களையும் இஸ்லாத்தையும் பாதுகாப்பரன் வாயாக, முஸ்லீம்களுடைய அடையாள சின்னங்களையெல்லாம் பாதுகாப்பரன் வாயாக, முஸ்லீம்களுடைய உலமாக்களை பாதுகாப்பரன் வாயாக, முஸ்லீம்களுடைய அந்த மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கும் மதரசாக்களை பாதுகாப்பரன் வாயாக, முஸ்லீம்கள் ஒழுங்கக்கூடிய உன்னை வணங்கக்கூடிய அந்த முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய உன்னுடைய மாளிகைகளையும் பாதுகாத்தன் வாயாக, யாருனா நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தந்தன் வாயாக, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் எல்லா முஸ்லீமத்தையும் நீக்கி சிறந்ததோ ஹயாத்தன் சையிதா மனமான வாழ்க்கையை தந்தன் வாயாக.
For more lectures, visit slhub.com.